அவர் தம்முடைய அருமையான பிரசன்னத்தின் மூலமாக இம்மட்டுமாக நம்மை வழி நடத்தினவர். தொடர்ந்து நம் ஒவ்வொருவரையும் தம்முடைய வார்த்தைகளின் மூலமாய் வழிநடத்தும்படியாக நம்மோடு கூட இருக்கிறார். நம் எல்லாரும் திறந்த இருதயத்தோடு கர்த்தருக்கு முன்பாக ஆண்டவரே என் வாழ்க்கையோடு பேசும் என்று கர்த்தரை நோக்கி கேட்போம். கர்த்தர் தாமே நம்முடைய வாழ்க்கையோடு கூட அவர் பேசுகிறவர். என் வார்த்தைகள் வெறுமையாய் என்னிடத்தில் திரும்புவது இல்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகினால் இந்த மாலை நேரத்திலும் அவர் நம்மோடு கூட பேசட்டும். அவர் பேசுகிறவர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காண்பிப்பேன். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகையால் தேவ பிள்ளைகள் அவருடைய ஆலோசனைகளுக்காக நம்முடைய இருதயத்தை திறப்போம். ஆண்டவரே என் வாழ்க்கையோடு பேசுங்க. எல்லாரும் கர்த்தரிடத்தில் கேட்பாண்டவரே என் வாழ்க்கையோடு பேசுங்கப்பா. அவர் பிரயோஜனமானவைகளை நமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய வழிகளில் நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மாலை நேரத்திலும் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் எங்களோடு பேசி எங்களை போதித்து உம்முடைய சத்தியத்திலே எங்களை நடக்க பண்ணுவதற்காக சோத்திரம். இந்த நேரத்திலும் கூட நாங்கள் இன்னும் பக்தி விருத்தி அடைய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வதற்காய் சோத்திரம். பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று சொல்லியிருக்கிறீங்க. நாங்கள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய இன்னும் நீதியிலே வளர எங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட பேசுவதற்காக சோத்திரம். எங்கள் இருதயங்களை உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் திறந்து கொடுக்கிறோம். மகிமைப்படுங்க, ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருவோம். இந்த அருமையான மாலை நேரத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். தம்முடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கிற இந்த நேரத்திலும் தம்முடைய வார்த்தைகளின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசட்டும். இந்த மாலை நேரத்திலும் நம்முடைய தியானத்திற்காய் கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை எபேசியருக்கு எழுதின நிருபம் 5:16 எபேசியர் 5:16.
நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்.
இங்கே பார்க்கும் பொழுது கர்த்தர் சபைக்கு அல்லது தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிற ஒரு ஆலோசனையான வார்த்தை தான் இது. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்போ இந்த நாட்களில் தேவ பிள்ளைகளாகி நாம் நம்முடைய காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஏன் காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்பதற்கு இந்த வசனத்திலேயே ஒரு வார்த்தையும் சேர்த்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா நாட்கள் பொல்லாதவைகள். அப்போ இந்த உலகத்திலே நாட்கள் பொல்லாதவைகளாய் போய்கொண்டிருக்கிறது. முன்பு இருந்ததை பார்க்கிலும் இன்றைய நாட்கள் பொல்லாததாயிருக்கிறது. இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் வரும் காலங்கள் இதை பார்க்கிலும் பொல்லாததாய் மாறும். புரியுதுங்களா? உலகத்திலே நாட்கள் கடந்து போக போக பாவங்கள் பெருகும், சூழ்நிலைகள் பொல்லாங்கானதாய் பல காரியங்கள் இருக்கும். அப்ப பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு காலத்திலே கடந்து போகிறோம். இது இன்னைக்கு நேத்தல்ல, ஆரம்பத்திலிருந்தே நடக்கிற காரியம். இப்ப பார்த்தீங்க என்றால் எலியா அவன் சோர்ந்து போய் சூறை செடியின் கீழ் படுத்துக் கொண்டிருக்கிறான். அப்போ கர்த்தர் அவனை சந்திக்கிறார். அப்போ எலியா சொல்லுகிறான், போதும் கர்த்தாவே போதும், என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், என் முற்பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல அப்படிங்கிறான். அப்ப பார்க்கும் பொழுது அவனுடைய முற்பிதாக்கள் அதை விட நல்ல காலத்தில் இருந்திருக்கிறாங்க. அதை விட அவன் இன்னும் மோசமான காலத்தில் இருக்கான். அவன் அன்னைக்கு அறிக்கை செய்தான். அதே போலதான் காலங்கள் பொல்லாங்கானதாய் தொடர்ந்து போய்கொண்டு தான் இருக்கும். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த பொல்லாங்கான காரியங்கள் பெருகிக் கொண்டிருக்கும் பொழுது, பாவம் உலகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது நரகத்திற்கு அநேக ஜனங்கள் போகிறார்கள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு காலத்தை நாம் புரிந்து ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அதை குறித்து மிகவும் எச்சரிப்பாக நம்முடைய காலத்தை நாம் ஜாக்கிரதையோடு பிரயோஜனப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆமென். காலத்தை பிரயோஜனப்படுத்த, இன்னைக்கு நான் எதுக்காக காலத்தை பிரயோஜனப்படுத்தணும் என்று சொல்லிவிட்டு, ஏன் காலத்தை பிரயோஜனப்படுத்தணும் என்று சொல்லி சில காரியங்கள் எப்படியெல்லாம் பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்பதையும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக பார்க்கும் பொழுது, நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறதில் அவர் என்னைக்குமே ரொம்ப கவனமானவர். அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஏன் நம்ம காலத்தை பிரயோஜனப்படுத்தணுன்றதுக்கு முதலாவது ஆதாரம் சொல்லுகிறேன், கர்த்தர் காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறதில் அவர் மிகவும் கவனம் உள்ளவர். அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். வாசித்து பாருங்கள், பிரசங்கியின் புஸ்தகம் 3:11 3:11 அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் இல்லையா. அப்ப தேவனாகிய கர்த்தர் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கின்றார். இந்த 3:1 சொல்லுகிறது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கின்ற ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. அப்ப கர்த்தர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை பிக்ஸ் பண்ணியிருக்கிறார். வானத்தின் கீழ் நடக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு சமயத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். அப்படி இந்த 1 அப்படி ஆரம்பித்து 11 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறார். அப்போ நம்முடைய ஆண்டவர் காலத்தை குறித்து வைத்து அந்த காலத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியாய் செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். அப்ப அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாமும் அவருடைய வழிகளில் தான் கண்டிப்பாக நடக்க வேண்டும். அவர் காலத்தை பிரயோஜனப்படுத்துறதுல கரெக்டா இருக்கிறதுனால நாமும் காலத்தை பிரயோஜனப்படுத்துறதுல கரெக்டா இருக்கணும். இப்ப எப்படி அவர் காலத்தை பிரயோஜனப்படுத்துறாருக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்றேன், ஒரு சின்ன ஒரு உதாரணம், உங்களை வைத்தே உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாக இருந்திருக்கிறோம். சிலர் கர்த்தரை அறியாத புறஜாதி குடும்பத்தில் பிறந்தவர்கள் இருக்கிறீங்க, சிலர் கிறிஸ்தவ குடும்பத்திலேயே பிறந்து இங்கே வந்து அந்த ஆவிக்குரிய அனுபவத்திற்குள் வந்தவர்கள் இருக்கிறீர்கள். இப்படி பலவிதமான சூழ்நிலைகள் இங்க வந்திருக்கிறோம். இப்படி பார்க்கும் பொழுது நாம் எல்லாரும் ஒரு கட்டத்திலே கிறிஸ்துவுக்குள் நம்முடைய வாழ்க்கை நெருக்கத்தில் வந்தது. அது ஒரு காலம், ஒரு நேரத்தில் கர்த்தர் நம்மை சாதாரணமாயிருந்தோம். பெயரளவிலே சிலர் இருந்தவர்கள் இருக்கிறாங்க, ஆனால் அப்படிப்பட்ட கூட ஒரு குறிப்பிட்ட காலத்தில் செஞ்சார், ஒரு பக்தியுள்ள ஒரு ஆவிக்குரிய நிலைமைக்குள் நம்மளை இழுத்து கொண்டு வந்தார். அல்லது கர்த்தர் இல்லாமல் புறஜாதி குடும்பத்தில் பிறந்தவர்களை ஒரு நேரத்தில் திடீரென்று கர்த்தர் கொண்டு வந்தார். இப்போ அந்த நாளை கர்த்தர் உங்களை கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பக்தியாய் நீங்கள் மாற்றப்பட்ட கிறிஸ்துவை நேரடியாக உங்கள் வாழ்க்கையில் சந்தித்த அந்த நாளையும் அந்த நேரத்தையும் அந்த காலத்தையும் சிந்திச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. அந்த காலத்தை புரிந்து கொண்டால் கர்த்தர் காலத்திலே செயல்படுகிறவர் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். எப்படி என்று கேட்டால், நம்ம சுகபோகமாய் வாழ்ந்த காலங்கள் நமக்கு இருந்திருக்கும். எல்லாமே ஸ்மூத்தா நல்லபடியாக நடந்து நினைச்செல்லாம் நடந்து அது மாதிரி ஒரு ஆசீர்வாதமாய் போன ஒரு காலம் இருந்திருக்கும். அது கர்த்தரை தேடுறதுக்கு முன்னாடி கூட இருந்திருக்கும். அப்போ சில காரியங்கள் அது பாட்டுக்கு ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். அந்த நேரத்தில எல்லாம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில குறுக்கிடவே இல்லை, அமைதியா இருந்தார். ஏன்னா குறுக்கிட்டாலும் நம்ம அவருக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன்னு அவருக்கு தெரியும். அதனால என்ன செய்ய, அமைதியா இருந்தார். ஒரு காலகட்டம் அவர் பார்த்திருந்தார், நம்மளை ஏற்கனவே முன்குறித்தார். உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே இந்த நபர் எனக்கென்று வாழ வேண்டும் கர்த்தர் முன்குறிச்சிட்டார். முன்குறித்தாலும் அவர்கள் போக்கிலே நல்ல ஆசீர்வாதமா அவங்க போயிட்டே இருக்கும் பொழுது அவர் குறுக்கே வரவே வர்றதில்ல. ஏன்னா வந்தாலும் அவங்க செவி கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும், அமைதியா இருக்கிறது. ஆனால் முன்குறித்து விட்டு அவங்களுடைய நடவடிக்கைகளை கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார், அங்க போற போக்கில பார்த்துட்டே இருக்கிறார். ஒரு கட்டத்திலே வந்து நாம் ஒரு நெருக்கடிக்குள் மாட்டிக்கொள்ளுகிறோம், ஒரு பிரச்சனைக்குள் அகப்பட்டுக் கொள்ளுகிறோம், சமாதானத்தை இழக்கிற ஒரு சூழ்நிலை வருகிறது, ஒரு நெருக்கடி, ஒரு இக்கட்டு, ஒரு போராட்டம், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, மனதிலே சமாதானத்தை இழந்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தவித்து ஒரு போராட்டமான சூழ்நிலைகளுக்குள் நாம வந்து அகப்பட்டுக் கொள்ளுகிறோம். அப்ப கரெக்டா டக்குன்னு அந்த நேரத்தில் நம்மளை ஒரு பிடிபிடிச்சு தூக்கிடுறது. எந்த நேரத்தில் யாரை பிடிக்கணும்ன்றது அவர் காலத்தை பார்த்துட்டே இருக்கிறார். அப்ப அந்த நேரத்தில் போய் அவங்களை டக்குன்னு பிடிச்சா கரெக்டா ஆட்டோமேட்டிக் அவங்க மாட்டிக்குவாங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். அதனாலதான் என்ன செய்யறாரு, நம்ம வாழ்க்கையில அவர் பார்த்துட்டே இருந்தார். பார்த்துட்டே இருந்து சரியான ஒரு காலம் இந்த நேரத்தில் பிடிச்சா சரியாய் வருவார்கள் என்று சரியாய் அந்த நேரத்தில் நம்மளை கொண்டு வந்து சரியான இடத்துல கொண்டு வந்து நிக்க வச்சிடறாரு. ஆமேன். அப்படிதான் கர்த்தர் செய்யறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை முன்குறித்தாலும் அவர் காலத்தை சரியான காலத்திற்காக அவர் காத்து கொண்டே இருந்து சரியான காலத்திலே ஒவ்வொரு நபர்களையும் அவர்களுக்கு ஏற்ற காலத்தில் சரியாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் பிடித்துக் கொள்ளுகிறார். அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, நம்முடைய ஆண்டவர் காலத்தை பார்த்து சரியான காலத்தில் சரியாய் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுகிறவர். ஒருவேளை அந்த காலத்தில் அவர் யூஸ் பண்ணாமல் விட்டுருந்தார்னு வச்சுங்க, நம்ம மறுபடியும் நம்ம செடியாயிட்டு நம்ம பாட்டு நம்ம போகல போக ஆரம்பிச்சிருந்திருப்போம். நம்மளை செடியாகிறதுக்கு முதல்ல டக்குன்னு நம்மளை பிடிச்சிடுறாரு. அந்த நேரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கும் போது டக்குனு பிடிச்சார். அந்த நேரத்தில் அவர் கேர்லெஸ் அப்படி விட்டுட்டாருன்னா கொஞ்ச நாள் நம்ம என்ன செஞ்சிருப்போம், நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரூட்டை தேடிட்டு நம்ம பாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டு இருப்போம். அப்ப அதுக்கெல்லாம் அவர் கர்த்தர் விடுறது கிடையாது. டக்குன்னு அந்த நேரத்தில் ஒரு தூண்டில் போட்டு நம்மை சரியாய் பிடித்து தனக்கு இழுத்துக் கொள்ளுகிறார். அல்லேலூயா. இதுதான் நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே நடந்துச்சு. எல்லாருடைய வாழ்க்கையில் அதுதான் நடக்குது. அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, கர்த்தர் காலத்தை சரியாய் பயன்படுத்துகிறார். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அவர் காலத்தை பயன்படுத்துகிறவர். அதனால் அவருடைய பிள்ளைகளாகி நாமும் கூட சொல்லுகிறேன், காலத்தை சரியாய் பயன்படுத்த தெரிய வேண்டும். அவருடைய பிள்ளைகள் நாமும் அவரை போல இருக்கணும். இரண்டாவது காரியம், நம்ம ஏன் காலத்தை பிரயோஜனப்படுத்தணும் என்று சொல்லி கேட்டால், 1 பேதுரு 5:8 வாசியுங்கள். 1 பேதுரு 5:8
தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள்.
தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள்.
விழித்திருங்கள்.
விழித்திருங்கள்.
ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான்.
இங்கே பார்க்கும் பொழுது பிசாசை குறித்து இந்த இடத்தில் பேதுரு எழுதுகிறார். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏன்? உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எப்படிப்பட்டவன் என்றால், கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கடாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்ப பிசாசு ஒவ்வொரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையும் அவன் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறான். எந்த நேரத்தில் யாரை விழுங்கலாம், யாரை தன் பக்கத்தில் எடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி பிசாசு காலத்தை சூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறான். எந்த காலம் தனியே சரியான காலம் கிடைக்குது என்று சொல்லி அவன் தன் காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறதற்கு அவனும் ரொம்ப கவனமா இருக்கிறான். இது யாருக்கு இந்த எச்சரிப்பு சொல்றாரு தெரியுமா? விசுவாசிகளுக்கு. சரியா? விசுவாசிகளுக்கு தான். அப்ப பேதுரு நிருபத்தில் சொல்றாருன்னு வரும்போது, நிருபம் என்றாலே அது விசுவாசிகளுக்கு தானே தவிர அவிசுவாசிகளுக்கு கிடையாது. அப்ப ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இந்த எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு இந்த எச்சரிப்பு என்ன? தெளிந்த புத்தி உள்ளவங்களா இருங்க, விழித்திருங்க. ஏன்னா உங்க கண்ணுக்கு தெரியாமல் ஒருத்தவங்களை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். உங்கள் கண்களுக்கு மறைவில், உங்களுக்கு கண்களுக்கு தெரியாமல் ஒருவன் உங்களுக்கு உங்க வாழ்க்கையிலே சமயம் எது நல்ல சமயம் கிடைக்கும் சொல்லி அவன் பார்த்துட்டே இருக்கிறான். அந்த சமயத்தில் உங்களை தன் பக்கத்தில் கேப்சர் பண்ணிக்கிறதுக்கு அவன் முயற்சியோடு அவன் பார்த்துட்டே இருக்கிறான். அதனால நீங்கள் ரொம்ப கவனமா இருங்கன்றார். அப்போ ரெண்டாவது, நம்ம வாழ்க்கையிலே ஏன் நம்ம காலத்தை பிரயோஜனப்படுத்தணும் என்று கேட்டால், பிசாசு காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறதில் ரொம்ப கவனமானவன். அப்ப நம்ம என்ன செய்யணும்? காலத்தை அதை விட அதிகமா பிரயோஜனப்படுத்தணும். பிசாசு காலத்தை பிரயோஜனப்படுத்த, உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா, ஒரு ஜஸ்ட் ஒரு உதாரணம் சொல்றேன். 1 சாமுவேல் 2:11 வாசிங்க. 2 சாமுவேல் 11:1
மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது.
நல்லா பாருங்க, இது ஒரு காலம். மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது,
தாவீது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முத்திரை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான்.
நல்லா கவனிங்க. மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு போகும் காலம் இது இல்லையா? ராஜாக்கள் யுத்தம் போறதுக்குன்னு ஒரு காலத்தை பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அப்போ அந்த யுத்தம் பண்ண வேண்டிய ராஜாக்கள் யுத்தம் பண்ண வேண்டிய ஒரு காலம். யார் ராஜா இங்க? தாவீது தான் ராஜா. அப்ப ராஜாக்கள் யுத்தம் பண்ணும் காலம்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆனா இந்த ராஜாக்கள் யுத்தம் பண்ணுகிற காலத்தில் ராஜா என்ன செய்யறாரு? யோவாபை எல்லாத்தையும் அனுப்பிட்டு இவர் படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். புரியுது? நல்லா கவனிக்கணும். இது ராஜாக்கள் யுத்தம் பண்ணும் காலம், படை தளபதி யுத்தம் பண்ற காலம்னு போடல, ராஜாக்கள் யுத்தம் பண்ணும் காலம். ஆனால் ராஜா யுத்தம் பண்ண வேண்டிய அந்த ராஜாவாகி தாவீதோ யுத்தத்துக்கு போகாமல் தன் தளபதியாயிருக்கிற யோவாபையும் மற்றவர்களையும் அனுப்பிவிட்டு இவனோ அரண்மனையிலேயே தங்கிட்டான். அப்ப நல்லா பாருங்க, யாருடைய வாழ்க்கையில் பிசாசு காலத்தை யூஸ் பண்றான்னு பாத்தீங்கன்னா, தன் காலத்தை சரியாய் பயன்படுத்த தவறிவிட்ட தாவீது. தாவீது காலத்தை பயன்படுத்தல, தவறிட்டான். அவன் காலத்தில் அவன் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் அவன் காலத்தை மிஸ் பண்றான். அப்ப அவனுடைய வாழ்க்கையில் இப்ப செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாம அரண்மனையில் படுத்துட்டு இருக்கும் பொழுதுதான் அந்த வசனம், அதுக்கு பின்னால வர வசனங்களை கவனிச்சு பார்க்கும் பொழுதுதான் தாவீதுடைய வாழ்க்கையிலே வீழ்ச்சி என்கிறது வருகிறது. அந்த அரண்மனையில் உப்பரிக்கல அவன் உலாவும் பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கை பாவத்துக்கு நேராக போகிறதை பார்க்கிறோம். அப்ப நல்லா கவனிக்கணும், நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசு எந்த ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலும் சொல்றேன், காலத்தை பயன்படுத்துகிறதற்கு அவன் மிகவும் கவனமா இருக்கிறான். நம்ம காலத்தை நம்ம பயன்படுத்த தவறிட்டோம்னா அவன் நம்ம வாழ்க்கையில தன் காலத்தை பயன்படுத்திடுவான். ஆமென், நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப முதல்ல கத்தர் காலத்தை பயன்படுத்துறவர், ரெண்டாவது பிசாசு காலத்தை பயன்படுத்துகிறவன். அப்ப நம்ம அதை விட ரொம்ப ரொம்ப கவனமா நம்ம இருக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பிசாசுக்கு இந்த உலகத்தில் ஒரு காலம் இருக்கிறது இல்லையா, அவனுக்கு இன்னும் காலம் இருக்குது. நமக்கும் இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் இருக்கு. அப்போ அவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று சொல்லி அதிக உக்கிரத்தோடு அவன் இறங்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப பிசாசுக்கும் இந்த உலகத்தில் காலம் உண்டு, நமக்கும் இந்த உலகத்தில் கிரியை செய்கிறதற்கு நமக்கும் காலம் உண்டு. ஊழியம் செய்வதற்கு, ஜெபிக்கிறதற்கு, கர்த்தருக்கென்று கிரியை செய்வதற்கு நமக்கும் காலம் இருக்கிறது. இப்ப நம்மளும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், பிசாசும் ஒரு பக்கத்துல வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறான். அவனும் ஒரு பக்கம் டிராக்ல வேலை செய்யறான், நம்மளும் ஒரு சைட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்படி இருக்கும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கணும், நமக்கு இருக்கிற காலம் எது வரைக்கும்னா இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை வரைக்கும் தான் நமக்கு இந்த உலகத்துல காலம் இருக்குது. ரகசிய வருகைன்னு ஒண்ணு வரும் பொழுது சபையானது இந்த உலகத்தை விட்டு எடுத்து கொள்ளப்பட்டு மேல போயிடுது. அப்ப நம்முடைய காலம் முடிவடைஞ்சிருச்சு. இந்த உலகத்தில் ஊழியம் செய்ய வேண்டிய, கிரியை செய்ய வேண்டிய காலம் முடிவடைந்து விட்டது இல்லையா. அப்ப இயேசு கிறிஸ்து சொன்னார், பகற்காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை நடப்பிக்க வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராகாலம் வருகிறது இல்லையா. அப்ப பார்க்கும் பொழுது இது கிரியை செய்யக்கூடிய ஒரு பகல் காலம் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராகாலம் அதுதான். தேவப்பிள்ளை கிரியை செய்யறதுக்கான காலம் இல்லை, அது மேல போயிடுறோம். அதுக்கு பிறகு இருக்கிறவங்கள கைவிடப்பட்டவங்க, அவங்க ஒன்னும் கிரியை செய்யவே முடியாது. அப்ப யார் கிரியை செய்யறா? பிசாசு தொடர்ந்து கிரியை செஞ்சிட்டு இருப்பான். அவன் இப்பவும் கிரியை செய்யறான், நம்ம மேல போன பிறகும் அவன் கிரியை செய்ய போறான். அப்போ நமக்கு இருக்கிற காலத்தை விட பிசாசுக்கு இருக்கிற காலம் அதிகம். புரியுதா? நமக்கு இருக்கிற காலத்தை விட பிசாசுக்கு இந்த உலகத்தில் கிரியை செய்யக்கூடிய காலம் அதிகமா இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது சொல்றேன், நம்மளை விட அதிகமான நேரத்தை வச்சிருக்கிறவனே அவ்வளவு கவனமா காலத்தை யூஸ் பண்றானா, அதை விட குறைஞ்ச நேரத்தை வச்சிருக்கிற நம்ம எவ்வளவு தூரம் கவனமா நேரத்தை யூஸ் பண்ணணும்? புரியுதப்போ, நம்மளை விட அவனுக்கு நிறைய டைம் இருக்குது, ஆனா அவனை இவ்வளவு ஆக்டிவா இருக்கிறான். ஆனா அவனை விட குறைஞ்ச டைம் வச்சிருக்கிற நாம இன்னும் ஆக்டிவா இருக்கணும். அப்ப பார்க்கும்போது ரெண்டாவது காரியம் பார்க்கும்போது பிசாசு என்ன செய்கிறான், காலத்தை யூஸ் பண்ணி கொள்ளுகிறவனா இருக்கிறான். அதனால் தேவ பிள்ளைகள் அதை விட கவனமாய் நம்முடைய நேரத்தை யூஸ் பண்ணணும். மூணாவது காரியம், யோவான் எழுதின சுவிசேஷம் 17:4 வாசிக்கலாம்.
பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன்,
பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன்,
நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை
செய்து முடித்தேன். இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு காலத்தை குறித்து இங்கே பேசுறார். இந்த 17 முழுவதும் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் அவர் செய்த ஒரு ஜபம். இந்த யோவான் 17 முழுசும் இந்த ஜபத்திற்கு பிறகு அடுத்த நாளிலே அவர் சிலுவையில் அறையப்படுகிறார். இதுதான் செஞ்ச கடைசி ஜபம். அதுக்கு பிறகு அவர் சிலுவையில் அடுத்த நாள் அறையப்படுகிறார். அப்போ அதற்கு முந்தின ராத்திரி வேளையிலே அவர் தன்னுடைய ரிப்போர்ட் எல்லாம் பிதாக்கு சப்மிட் பண்றார். தன் வாழ்க்கையிலே என்னென்ன காரியத்தை பிதா தனக்கு நியமித்தார், அந்த காரியத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் ஃபைனலா தன்னுடைய ரிப்போர்ட் எல்லாம் பிதா கிட்ட கொண்டு போய் சப்மிட் பண்றார். என்ன சொல்றாரு? பிதாவே, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். எனக்கு கொடுக்கப்பட்ட டார்கெட் நான் செஞ்சு முடிச்சிட்டேன், நான் ரீச் பண்ணிட்டேங்கிறேன். செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். பேலன்ஸ் எதுவுமே நான் வைக்கல, எந்த ஒரு காரியத்தையும் நான் பேலன்ஸ் வச்சிருக்கல. நீ எனக்கு நியமிச்ச எல்லா வேலையும் நான் செஞ்சு முடிச்சிட்டு ரிப்போர்ட் கொடுக்கிறேன் பிதா கிட்ட. எப்போ? அடுத்த நாள் சிலுவைக்கு போறதுக்கு முன்னால முந்தின நாள்லயே தன்னுடைய ரிப்போர்ட் கொடுத்துட்டார், நான் வேலையை முடிச்சாச்சு. அப்போ பூமியிலே நானுமை மகிமைப்படுத்தினேன். பூமியிலே பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு அவருக்கு ஒரு வேலையை நியமிச்சு வச்சிருந்தார், அதை செஞ்சார். செய்யும்படி நீ எனக்கு நியமித்த கிரியை, அப்போ என்னென்ன வேலையை செய்யணும்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்ட காலத்தில் கொடுக்கப்பட்ட வேலை என்று ஒன்று அவர் தலைமையில் இருந்துச்சு இயேசு கிறிஸ்துவுக்கு. அப்ப அந்த கொடுக்கப்பட்ட மூன்றரை வருஷம் அவருக்கு ஊழியம் செய்யும்படிக்கு கொடுக்கப்பட்டது. அந்த மூன்றரை வருஷத்தில் செய்யும்படி அவருக்கு நியமித்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டேன்றாரு. புரியுதா? அப்போ ஏன் நம்ம அடுத்தது காலத்தை பிரயோஜனப்படுத்தணும்னா, நமக்கும் இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்காய் வாடும்படியான ஒரு காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இத்தனை வருஷம் தேவ பிள்ளையாக இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னு கர்த்தர் நமக்கு ஒரு காலத்தை நமக்கு பிக்ஸ் பண்ணியிருக்கார், இத்தனை வருஷம் அப்படின்னு. அத்தனை வருஷத்தில் எத்தனை வேலையை செஞ்சு முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் நமக்கு வச்சிருக்கிறார். இத்தனை காலத்துக்குள்ள இத்தனை வேலையை நம்ம செஞ்சு முடிக்கணும். இன்னைக்கு ஆபீஸ்ல நம்ம வைக்கிறாங்க இல்லையா, இவ்வளவு நேரத்துக்குள்ள இந்த காரியத்தில் இவ்வளவு டார்கெட் ரீச் பண்ணணும்ன்றாங்க இல்லையா. எந்த காரியத்தில் எடுத்துட்டாலும் இந்த காலத்துக்குள்ள இவ்வளவு வேலையை முடிக்கணும். அது சாதாரண கம்பெனில இருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் எந்த இடத்துலையும் பார்க்கும்போது டார்கெட் வைக்கிறாங்க, இந்த நேரத்துக்குள்ள இவ்வளவு வேலையை செஞ்சு முடிக்கணும்ங்கிறாங்க. அப்போ இதே போலதான் பரலோகமும் நமக்கு கொடுக்கப்பட்ட வருஷங்களில் இத்தனை வேலையை செஞ்சு முடிக்கும் நமக்கு நியமிச்சிருக்குது. அப்ப ஒவ்வொரு தேவப்பிள்ளையும் சொல்லுகிறேன், கொடுக்கப்பட்ட காலத்தில் கொடுக்கப்பட்ட வேலையை கண்டிப்பா செஞ்சு முடிக்கணும். உலகத்திலே கணக்கு கேட்கப்படுதோ இல்லையோ, பரலோகத்துக்கு போனா கண்டிப்பா கணக்கு கேட்கப்படும். கொடுக்கப்பட்ட நேரத்தில் கொடுக்கப்பட்ட வேலையை செஞ்சு முடிச்சியா கர்த்தர் கேட்பார். அதனால்தான் இயேசு கிறிஸ்து மேல போறதுக்கு முன்னாலேயே கீழேயே சப்மிட் பண்ணிட்டார், என் வேலையை பிதாவே நான் முடிச்சிட்டேன், இனி எதுவுமே பேலன்ஸ் நான் வைக்கல, எல்லாத்தையும் முடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அவர் சிலுவைக்கு போறார். அப்போ இதுல என்ன தெரியுதுன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கே பிதா ஒரு டார்கெட் வச்சார்னா உங்களுக்கும் எனக்கும் கண்டிப்பா வச்சிருக்கிறார். ஆமென். வச்சிருக்கிறார். ஒருவனுக்கு 5 தாலந்தை கொடுத்தார், ஒருவனுக்கு 2 தாலந்தை கொடுத்தார், ஒருத்தனுக்கு 1 தாலந்தை கர்த்தர் கொடுத்தார். அப்ப அந்த 5 தாலந்து கொடுத்தவனுக்கும் 2 தாலந்து கொடுத்தவனுக்கும் 1 தாலந்து கொடுத்தவனுக்கும் கொடுக்கப்பட்ட டியூரேஷன் ஒண்ணுதான் இல்லையா. கொடுத்தாரு, திரும்பி ஒரே நேரத்தில் தான், 3 பேருக்கும் ஒரே நேரத்தில் தான் திரும்பி வந்தார். ஆனால் கொடுக்கப்பட்டதுக்கு தக்கதாக 3 பேரிடத்துல எதிர்பார்த்தார். 5 கொடுத்தவங்கிட்ட 5 எதிர்பார்த்தார், 2 கொடுத்தவனிடத்தில் 2 எதிர்பார்த்தார், 1 கொடுத்தவனிடத்தில் 1 எதிர்பார்த்தார். அப்போ நமக்கு தேவன் கொடுக்கிற காரியத்திலிருந்து அந்த கொடுக்கப்பட்ட காலத்தில் நம்மிடத்தில் ரிசல்ட் எதிர்பார்க்கிறார். அப்ப அந்த ரிசல்ட், நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகள், நமக்கு கொடுக்கப்பட்ட சூழ்நிலைகள், நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களுக்கு நிலைமைக்கு ஏற்றபடி நம்ம கண்டிப்பாக நம்ம ரிசல்ட் கொடுக்கணும். ரிசல்ட் கண்டிப்பா கொடுக்கணும். அந்த காலகட்டத்தில் நம்ம கண்டிப்பாக வேலை செய்யணும். அந்த காலகட்டத்தில் வேலை செய்து கண்டிப்பாக அதற்கு ஏற்ற பலனை அவருக்கு அவர் வரும்பொழுது கண்டிப்பா நம்ம கொடுத்தாகணும். அப்ப அது கொடுக்கலன்னா உங்களுக்கு கர்த்தர் நியாய தீர்ப்பை கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது படிக்க நேரம் இல்லை. மத்தேயு 25:14 30 வரைக்கும் இந்த சம்பவம் இருக்கிறது, தாளந்துகளை குறித்த சம்பவம். 25:14-30 உள்ள வசனங்களில் இருக்கிறது. அந்த 30 கடைசியில் சொல்றாரு, பிரயோஜனமற்ற ஊழிய காரணாக இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப காலத்தை பிரயோஜனப்படுத்த தவறிவிட்டவனை தேவன் பிரயோஜனமற்றவன் என்று நியாய தீர்ப்பு செய்து புறம்பான இருளில் தள்ளி போடுங்கள் அப்படின்னார். அப்ப புறம்பான இருள்னா நரகம் அர்த்தம். அப்ப பாத்தீங்கன்னா, கொடுக்கப்பட்ட காலத்தில் கொடுக்கப்பட்ட வேலையை தெய்வ பிள்ளைகள் கண்டிப்பா செய்யணும். அதனால நம்ம என்ன செய்யணும், காலத்தை சாக்கிரதையா பிரயோஜனப்படுத்தும். கர்த்தர் காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறவர், அதனால அவருடைய பிள்ளைகளாகி நாமும் காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். ஃபர்ஸ்ட் வந்து அதை விட முக்கியம், நாட்கள் பொல்லாததா இருக்கிறதுனால நம்ம காலத்தை பிரயோஜனப்படுத்த. இரண்டாவது பார்க்கும் பொழுது கர்த்தர் காலத்தை பிரயோஜனப்படுத்துறதுனால அவர் பிள்ளைகளாகி நாமும் காலத்தை பிரயோஜனப்படுத்தும். மூணாவது பிசாசு காலத்தை பிரயோஜனப்படுத்துறது கவனமா இருக்கிறதுனால அவனை விட ரொம்ப ஆக்டிவா நம்ம காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். நாலாவது நம்ம ஏன் காலத்தை பிரயோஜனப்படுத்தணும்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தில் கொடுக்கப்பட்ட வேலைன்னு ஒன்று கர்த்தர் வச்சிருக்கிறதுனாலே அந்த காலத்திற்குள் அந்த வேலையை செய்து முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கிறதுனாலே காலத்தை நம்ம ஜாக்கிரதையா பிரயோஜனப்படுத்தியே ஆக வேண்டும். அதனால இவைகள் எல்லாம் நம்ம கண்டிப்பாய் காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நமக்கு எச்சரிப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய காலத்தை ரொம்ப கவனமா நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ காலத்தை பிரயோஜனப்படுத்தல இன்னொரு முக்கியமான ஒரு காலத்தை சொல்ல, இந்த காலத்தை எப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உங்களுக்கு நான் சில காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கு அருமையான சில காரியங்களை வைத்திருக்கிறார். வாசிக்கலாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:1 வாசிக்கலாம்.
இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதி உத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார்.
இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் அவர் ஊழியம் செய்ய வருகிறதற்கு முன்பதாக அவர் பிசாசோடு நேரடியாய் ஒரு யுத்தத்தை சந்திக்கிறார். ஒரு பிரச்சனையை அவனோடு கூட நேருக்கு நேர் சந்திக்கிற ஒரு காலம் அவருக்கு நியமிக்கப்பட்டது. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் எப்படிப்பட்டது ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில சொல்றேன். கர்த்தருக்கிற ஆசீர்வாதமாய் பயன்படுத்தப்படுகிறதுக்கு முன்பதாக கண்டிப்பாய் சொல்லுகிறேன், நம்ம பிசாசோடு கண்டிப்பாய் நமக்கு யுத்தம் உண்டு. எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 6:12 வாசியுங்க. எபேசியர் 6:12 ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ தேவ பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும், நம்ம எந்த காலத்தில் நம்ம இருக்கிறோம், அதுல பல விஷயங்கள் இருக்கிறது. அப்போ முதலாவது பார்க்கும் பொழுது யுத்தம் செய்ய வேண்டிய காலம் நமக்கும் இருக்கிறது. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்ப அன்னைக்கு ராஜாக்கள் யுத்தம் செய்கிற காலம் என்று சொல்லி தாவீதுக்கு இருந்தது போல நமக்கும் சொல்லுகிறேன், பிசாசோடு யுத்தம் செய்ய வேண்டிய ஒரு காலத்துல தான் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த யுத்தம் செய்ய வேண்டிய காலத்தில் நம்ம எப்படி இருக்கணும் என்பதை நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தின் மூலமாக உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். அது செய்யாமல் போனால் எப்படிப்பட்ட தவறு வரும் என்பதை காண்பிக்கிறேன். வாசியுங்கள், எண்ணாகமத்தின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அழகான ஒரு சம்பவம் இருக்கிறது. 32:23 முதலாவது வாசிக்கலாம். எண்ணாகமம் 32:23
நீங்கள் இப்படி செய்யாமல் போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களாய் இருப்பீர்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள்.
இந்த இடத்தில் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஒரு கடுமையான ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். என்ன சொல்றாருன்னா, நீங்கள் இப்படி செய்யாமல் போவீர்கள் என்றால் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருப்பீர்கள், உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். இதில் நீங்க தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாதுங்கிற. அப்ப இந்த இடத்துல ஒரு பாவத்தை குறித்து ஒரு கடுமையான எச்சரிப்பு மோசே சொல்ற. இப்ப பாத்தீங்கன்னா பாவம் அப்படின்னு வரும்பொழுது நம்ம சொல்றோம், இவன் பாவம் செஞ்சிட்டான் அப்படிங்கிறோம். ஒரு தப்பான காரியத்தை செய்யும் பொழுது இவங்க பாவம் செஞ்சாங்கன்றோம். ஆனா இந்த வசனம் எப்படி சொல்லுது பாருங்க, நீங்கள் இப்படி செய்யாமல் போனால். நம்ம எப்பவுமே செய்யறத தான் பாவங்கிறோம், ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுது, செய்யாமல் போனால் பாவம். அப்ப பாவம் என்பது இரண்டு வகைப்படும். செய்யற பாவம் ஒன்று இருக்குது, செய்யாத பாவம் ஒன்று இருக்குது. செய்ய வேண்டியவைகளை செய்ய வேண்டும், செய்ய வேண்டாதவைகளை செய்யக்கூடாது. செய்ய வேண்டாதவைகளை செய்தாலும் பாவம், செய்ய வேண்டியவைகளை செய்யாமல் போனாலும் பாவம். பாவம் என்பது இரண்டு வகைப்படும். அப்போ கர்த்தர் செய்ய சொன்னதை கண்டிப்பாக செய்யணும், வேணானதை விட்டுறணும். அப்போ இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது இது ரெண்டாவது வகை, செய்ய சொன்னதை செய்யலை. புரியுது, செய்ய சொன்னதை செய்யலை. அதைத்தான் இங்கே மோசே எச்சரிக்கிறார். செய்ய சொன்ன ஒரு காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் செய்யாமல் போகும் பொழுது, நீங்கள் இப்படி செய்யாமல் போனால் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவர்களாக இருப்பீர்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கிற வேதத்தில் அதுக்கு நிறைய ஆதாரம் இருக்குது. பார்த்தீங்கன்னா சாமுவேல் சொல்லுவார், நான் உங்களுக்காய் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணாது இருப்பேனானால் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். விண்ணப்பம் செய்யாட்டி பாவம் செய்கிறேங்கிறார். யாக்கோபு 5:17 சொல்லுகிறது, ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். நன்மை செய்யலனா பாவம். அப்ப இந்த இடத்துல என்ன செய்யல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 32 ஆரம்பத்திலிருந்து படிங்க, அப்ப உங்களுக்கு தெரியும் என்ன செய்யல.
ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் ஆடு மாடுகள் மிகவும் திரளாயிருந்தது. அவர்கள் யாசேர் தேசத்தையும் கீலேயாத் தேசத்தையும்
பார்த்தபோது
அது ஆடு மாடுகளுக்கு சிறந்த இடம் என்று கண்டார்கள். ஆகையால் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் வந்து மோசேயையும் ஆசாரியனாகிய எலெயாசரையும்
சபையின் பிரபுக்களையும் நோக்கி
கர்த்தர் இஸ்ரவேல் சபைக்கு முன்பாக
முறியடித்த
அதரோத், தீபோன், யாசே, நிம்ரா, எஸ்போன், எலேலேயாசோ, சேபாம், நேபோ, பெயோன் என்னும் பட்டணங்களைச் சேர்ந்த நாடானது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம். உமது அடியாருக்கு ஆடு மாடுகள் உண்டு. உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயை கிடைத்ததானால் எங்களை யோர்தான் நதிக்கு அப்புறம் கடந்து போக பண்ணீராக. இந்த நாட்டை உமது அடியாருக்கு காணியாட்சியாக கொடுக்க வேண்டும் என்றார்கள். அப்பொழுது மோசே காத் புத்திரரையும் ரூபன் புத்திரரையும் நோக்கி உங்கள் சகோதரர்
யுத்தத்திற்கு போகையில்
நீங்கள் இங்கே இருப்பீர்களோ கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்திற்கு அவர்கள் போகாதபடிக்கு நீங்கள் அவர்கள் இருதயத்தை திடனற்று போக பண்ணுகிறது என்ன அந்த தேசத்தை பார்ப்பதற்கு நான் உங்கள் பிதாக்களை காத்தேஸ்பர் பர்னேயாவில் இருந்து அனுப்பின போது அவர்களும் இப்படியே செய்தார்கள். அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அத்தேசத்தை பார்த்து வந்து இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த தேசத்திற்கு போகாதபடிக்கு அவர்கள் இருதயத்தை திடனற்று போக பண்ணினார்கள்.
என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் மொத்தம் 12 இருந்தார்கள். 12 பிரிவுகள் 12 கோத்திரம். இப்போ இந்த 12 கோத்திரத்தாரும் கர்த்தர் வந்து இவர்களை கானான் தேசத்துக்கு நேராக கொண்டு வருகிறார். அப்ப அந்த கானான் தேசத்துக்கிட்ட கொண்டு வரும் பொழுது இவர்களுக்கு அந்த தேசத்தை பங்கிடுகிற ஒரு சூழ்நிலை வருகிறது. அப்ப அந்த தேசத்தை குறித்து வரும் பொழுது ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்திரம், அதாவது 2.5 இவர்களுக்கு ஆடு மாடுகள் திரளா இருந்துச்சான். ஏகப்பட்ட ஆடு மாடுகள் இவங்களுக்கு இருந்துச்சு. அப்போ யோர்தான் நதி இருக்குது. யோர்தானுக்கு இந்த பக்கத்திலையும் கர்த்தர் அவங்களுக்கு லேண்ட் அலாட் பண்ணிட்டாரு. யோர்தானை கடந்து அந்த பக்கம் போன பிறகும் அவங்களுக்கு லேண்ட கர்த்தர் கொடுத்துட்டாரு. யோர்தானுக்கு இந்த சைடும் சரி, அந்த சைடும் சரி. அப்படி இருக்கும்பொழுது இவங்க எல்லாம் 12 வந்துட்டாங்க. வந்த போது ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசையின் பாதி கோத்திரமும் மோசேட்ட வந்து ஒரு விண்ணப்பம் பண்றாங்க. என்ன விண்ணப்பம் பண்றாங்க? எங்களுக்கு ஆடு மாடுகள் திரளா இருக்கிறது. அப்போ இந்த பகுதியில பார்த்தா ஏராளமான புல்வெளி இருக்கிறது, யோர்தான் நதி இருக்குது, தண்ணி இருக்குது, ஆடுகளுக்கு மாடுகளுக்கு நல்ல சாப்பாடு இருக்குது, புல்வெளி இருக்கிறது, குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கிறது. அதனால எங்களை இந்த யோர்தான் நதியை கடந்து அப்புறம் போக பண்ண வேண்டாம், நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம் என்று சொல்லி கேட்கிறாங்க. அப்போ மோசேயும் பார்க்கிறாரு, இது நியாயமான ஒரு காரியம் தான், கோரிக்கை தான். அப்ப இந்த இடத்துல கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. நினைக்கும் பொழுது இவங்க இங்கே செட்டில் ஆகணும் சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தீர்கள் என்றால், இந்த யோர்தானுக்கு இந்த பக்கத்தில் பார்க்கும்போது சூழ்நிலைகள் சுமூகமா இருக்கு. ஆனால் யோர்தானை கடந்து அவர்கள் கானான் தேசத்துக்கு உள்ள அந்த குள்ள என்டரான பிறகு அங்கதான் ஏராளமான சத்துருக்கள் இருக்கிறார்கள். நீங்க அதை பற்றி நான் விவரிச்சு சொல்ல நேரம் இல்லை. அப்புறமா எண்ணாகமும் 13 25 வசனத்திலிருந்து 33 வசனம் வரைக்கும் அப்புறம் படிச்சு பார்த்துக்கோங்க. அங்கே கானானியர் கடலோரத்தில் இருக்கிறார்கள், எபூசியர் இருக்கிறாங்க, எமோரியர் இருக்கிறாங்க, இப்படி இப்படிப்பட்ட பல ஜாதி ஜனங்கள் இருக்கிறார்கள். அங்கே ராட்சத பிறவிகளாகி ஏனாக்கின் புத்திரர்கள் இருந்தார்கள். இப்படி பலதரப்பட்ட பலசாலிகள் எல்லாமே அந்த யோர்தானுக்கு அண்டபுரத்திலே கானான் தேசத்துக்குள்ள இருந்தாங்க. இவங்க நேரா போய் அதுல செட்டில் ஆக முடியாது. இவங்க போய் யுத்தம் பண்ணி அந்த ஏனாக்கியரும் கானானியரையும் அந்த எபூசியரையும் அந்த மல இடத்தில் இருக்கிறதான ராட்சத பிறவிகளான ஏனாக்கியரையும் எல்லாத்தையும் விரட்டி அடிச்சுட்டு தான் தேசத்தை பிடிக்கணும். சும்மா போய் அப்படியே செட்டில் ஆக முடியாது. ஏற்கனவே இருக்கிறவங்களை விரட்டி விட்டுட்டு தான் இவங்க போய் எங்க செட்டில் ஆகணும். இதுதான் தேவன் அவங்களுக்கு நியமிச்சது. அப்போ கானான் தேசத்தை அவங்க சுதந்திரிக்கணும்னா ஒரு யுத்தம் கண்டிப்பா செய்யணும். செஞ்சாதான் கானான் தேசம் அவங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு சொல்றேன், நம்ம தேசத்தில் இருக்கிறோம். அப்ப இந்த தேசத்தை கத்தர் என்ன செய்கிறார், சுதந்திரித்துக் கொள்ளும்படி சொல்றார். தேசத்தை சுதந்திரம் லேண்ட பிடிக்க சொல்ல, தேசத்தில் இருக்கிற ஆத்துமாக்களை சுதந்திரிங்கன்னு சொல்றாரு. அப்ப தேசத்தில் இருக்கிற ஆத்துமாக்களை சுதந்திரிக்கணும், சும்மா போய் சுதந்திரிக்க முடியுமா? போய் வா அப்படின்னு வந்துட முடியுமா? வரமாட்டாங்க. என்ன செய்யணும்? பிசாசு என்ன செய்யும்? பிடிச்சு வச்சிருக்கு ஒவ்வொருத்தரையும். அதை விரட்டி விட்டுட்டு தான் என்ன செய்யணும்? அந்த ஆத்மாவை பிடிக்கணும் இல்லையா? ஒவ்வொருத்தரையும் பிசாசு பிடிச்சு வச்சுட்டு இருக்குது. அப்ப அந்த பிசாசை விரட்டி விட்டு அந்த ஏனாக்கியரையும் கானானியரையும் அந்த ராட்சத பிறவிகளான ஜனங்களையும் அப்படிப்பட்ட எல்லா விதமான ஆவிகளையும் நம்ம என்ன செய்யணும்? விரட்டி விட்டு தான் மனுஷரை கத்திருக்கு என்று நம்ம பிடிக்கணும். அப்ப இது தேவ பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட காலம்? யுத்தம் செய்ய வேண்டிய காலம். யுத்தம் செஞ்சு ஒவ்வொருவருக்குள்ள இருக்கிற பிசாசை விரட்டி விட்டுட்டு அந்தந்த நபர்களை கத்திருக்கென்று நம்ம பிரித்தெடுக்க வேண்டும். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட காலம். அப்ப அன்னைக்கும் அவங்களுக்கு அதுதான் நியமிக்கப்பட்டது, இன்னைக்கு நமக்கு அதுதான் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அன்னைக்கு இருந்தது நிழல், இன்னைக்கு இருக்கிறது நிஜம். அவங்களுக்கு மனுஷங்களோட யுத்தம், நமக்கு பொல்லாத ஆவிகளின் சேனையோடு நமக்கு யுத்தம். வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனையோடு யுத்தம். ஒரு நபருக்கு நம்ம சுவிசேஷம் சொன்னா அந்த பிசாசு என்ன செய்தத கேட்க விடாதபடி தடுக்குது. அப்போ இப்படி செய்து பல விதங்களில் பிசாசு போறான். அப்போ தேவ பிள்ளைகள் இது கண்டிப்பா யுத்தம் செஞ்சாலும் தேசத்தை, அதாவது ஆத்துமாக்களை பிடிக்க முடியுமே தவிர, யுத்தம் செஞ்சியாம ஆத்துமாக்களை ஒருபோதும் பிடிக்கவே முடியாது. இப்ப நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசையின் பாதி கோத்திரம் என்ன செய்யறாங்க, எங்களுக்கு இந்த சைட்லயே அலாட் பண்ணி கொடுத்துருங்க சொல்லிட்டு இடத்த வாங்கிட்டு நிம்மதியா செட்டில் ஆயிட்டு நிம்மதியா இருக்கும். நமக்கு லேண்டு கிடைச்சதுப்பா, நமக்கு இடம் கிடைச்சது, நம்ம நிம்மதியா இருக்கலாம், நம்ம ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கலாம், நம்ம தண்ணி குடிச்சுக்கலாம், நம்ம சந்தோஷமா இருக்கலாம் சொல்லிட்டு இவங்க நிம்மதியா செட்டில் ஆகிறதுக்கு பிளான் போட்டுட்டாங்க. இந்த 2.5 கோத்திரமும் அந்த 2.5 கோத்திரத்து ஆட்களை பார்த்து தான் மோசே சொல்றார், நீங்கள் இப்படி செய்யாமல் போனால், யுத்தம் செய்து அந்த சத்துருக்களை துரத்தி விடாமல் போனால். இப்ப இங்க ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க, ரொம்ப அழகா ஒரு விஷயத்தை சொல்றாரு பாருங்க. 6வது வசனத்தை வாசிங்க.
அப்பொழுது மோசே காத் புத்திரரையும் ரூபன் புத்திரரையும் நோக்கி, உங்கள் சகோதரர் யுத்தத்திற்கு போகையில் நீங்கள் இங்கே இருப்பீர்களோ?
ஒரு கேள்வி கேட்கிறார். உங்கள் சகோதரர், மத்த கோத்திரம் எல்லாம் யுத்தத்துக்கு போகுது, இந்த 2.5 கோத்திரம் நீங்க மாத்திரம் உட்கார்ந்து இருக்க போறீங்களான்னு கேட்கிறார். அப்ப அவங்க யுத்தத்திற்கு போகும்பொழுது நீங்கள் யுத்தம் செய்யாமல் இருப்பீர்கள் என்றால் அது பாவம். அப்ப அவங்க யுத்தம் பண்ணும்போது நீங்களும் கண்டிப்பா யுத்தம் பண்ணித்தான் ஆகணும். தேசத்தை முழுவதுமாய் சுதந்திரிக்கிற வரைக்கும் யுத்தம் பண்ணித்தான் ஆகணும். அது வரைக்கும் அமர்ந்திருக்க கூடாது. ஒரு கூட்ட ஜனங்கள், ஒரு சில கோத்திரவங்கள் யுத்தம் பண்ணும்பொழுது நீங்க நிம்மதியா இருக்கலாம் நினைச்சிட்டீங்களான்னு கேட்கிறேன். அப்ப நல்லா கவனிங்க, அன்றைக்கு அவர்களுக்கு யுத்தம் செய்ய வேண்டிய காலம், இன்றைக்கும் நாமும் யுத்தம் செய்ய வேண்டிய காலம், தேவ ஜனங்களுக்கு இளைப்பாருகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. பரலோகத்துக்கு போன பிறகுதான் யுத்தமே கிடையாது. பரலோகத்துக்கு போய் சேர்ற வரைக்கும் நமக்கு கண்டிப்பா யுத்தம் இருக்கிறது, பிசாசோட யுத்தம் இருக்கிறது. அப்ப ஒவ்வொரு தேவப்பிள்ளையும் சொல்றேன், இது யுத்தம் செய்ய வேண்டிய காலம். பிசாசோட யுத்தம் பண்ணி அவனை ஜெயிக்கணும். நமக்கு விரோதமாய் வருகிறவனோட யுத்தம் பண்ணி அவனை ஜெயிக்கணும். மத்தவங்களுக்குள்ள மத்தவங்களை பிடிச்சு வச்சிருக்கிறவனை யுத்தம் பண்ணி அவனை விரட்டி விடணும். விரட்டி விட்டு ஒவ்வொரு ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்கென்று ஆதாயம் பண்ணணும். இந்த காரியத்தை செய்யாமல், எனக்கு லேண்டு கிடைச்சிருச்சுப்பா, எனக்கு நிம்மதியா இருக்குது, நான் செட்டில் ஆயிட்டேன் அப்படி சொல்லி படுத்து தூங்கினா கர்த்தர் சொல்றாரு, உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும், உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறிவீர்கள். நீங்க பல நேரத்தில் என்ன நினைக்கிறோம், அப்பாடா நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் அபிஷேகம் பெற்றுட்டேன், நான் பரலோகம் போய் சேர்ந்துருவேன், எனக்கு கவலை இல்லை. இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் கர்த்தர் சொல்றார், புரியுதா? இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் கர்த்தர் சொல்றார், நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, நான் அபிஷேகம் பெற்றாச்சு, எனக்கு பரலோகம் கேரண்டி, அப்பாடா நிம்மதி, நான் தப்பிச்சிட்டேன். இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, காரியம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத, யுத்தம் செய்ய வேண்டிய காலத்தில் யுத்தம் செய்யாமல் இருப்பீர்கள் என்றால் உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறிவீர்கள். அப்போ ஒரு கூட்ட ஜனங்கள் யுத்தம் பண்ணும் பொழுது எல்லாரும் அதை யுத்தத்தில் கலந்து கொள்ளணும். சகோதரர்கள் மற்ற எல்லா கோத்தரும் செட்டில் ஆகிற வரைக்கும் இந்த ரெண்டரை கோத்தரம் ரெஸ்ட் எடுக்க முடியாது. அப்படின்னு என்ன அர்த்தம், பரலோகத்துக்கு நம்ம போய் அங்க செட்டில் ஆகிற வரைக்கும் யாருக்குமே ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. ஆமேன். அப்ப காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். எப்படி பிரயோஜனப்படுத்தணும், டெய்லி சண்டை போடணும். ஆமேன். டெய்லி யுத்தம் பண்ணிட்டே இருக்கணும், புரியுதா? டெய்லி யுத்தம் பண்ணிட்டு இருக்கணும். உங்களுக்கு விரோதமாய் வருகிறவனோடு யுத்தம் பண்ணுங்கள். அதை முதல்ல ஒழுங்கா செஞ்சாதான் மற்றவனு பிடிச்சிருக்கிறவனோடு போய் யுத்தம் பண்ண முடியும். இல்லையா, நமக்கு விரோதமாய் வந்தவனோட யுத்தம் பண்ணுறதே காலத்தை ஓட்டி முடிச்சிடும். பல நேரத்தில் நம்ம பிரச்சனையோடையே டீல் பண்ணியே முடிக்கிறதுக்கே காலம் போயிடுது. அதுக்கே காலம் போச்சுன்னா மற்றவங்களுக்கு வர பிரச்சனைக்கு எப்போ டீல் பண்ணுறது, புரியுதா? அப்ப நம்ம பிரச்சனையை சுலபமா தள்ளிட்டு அடுத்தவனுடைய பிரச்சனையில போய் நம்ம தலையிடணும். அடுத்தவனை பிசாசு பிடிச்சிருக்கணும், அங்க போய் அதை மேற்கொள்ள பார்க்கணும். அடுத்தவனுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு பார்த்து அவனுக்கு இயேசுவை சொல்லி அவங்கள பிசாசின் பிடித்து நம்ம விடுதலை ஆக்கணும், புரியுதா? அப்போ இவங்களுடைய பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு நமக்கு இருந்தா போதாது, மற்ற 9 கோத்திரமும் முழுவதுமாய் விடுதலை ஆகிற வரைக்கும், செட்டில் ஆகிற வரைக்கும் இவங்களுடைய யுத்தத்தை செய்யணும். அப்ப இந்த உலகத்தில் நான் இதுல சொல்ற கடைசிய வார்த்தை, இந்த வார்த்தை சொல்ல வர கடைசி வார்த்தை கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் கடைசி ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் எந்த ஒரு தேவப்பிள்ளையும் ரெஸ்ட் எடுக்க கூடாது. ஆமேன். புரியுதா உங்களுக்கு? இந்த உலகத்தில் கடைசி ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் ஒரு தேவப்பிள்ளை ரெஸ்ட் எடுக்கவே கூடாது. உலகம் முழுசும் ரட்சிக்கப்பட்டுருச்சு, 100% ரட்சிக்கப்பட்டாங்கன்னா ரைட், ரெஸ்ட் எடுங்க, பிரச்சனையே கிடையாது. அது வரைக்கும் யாருமே ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. ஆமேன். அப்படிதான் சொல்றேன். ஏன்னா எல்லா கோத்திரமும் போய் செட்டில் ஆகிற வரைக்கும் இந்த ரெண்டு பேரும் ரெண்டு கோத்திரத்துக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தேவன் அனுமதி கொடுக்கல. அதனால ஒரு கூட்டம் யுத்தத்தில் உட்கார்ந்துருக்குது, நீங்க ரெஸ்ட் எடுக்காதீங்க. அப்ப இந்த காலம் ரெண்டாவது எப்படிப்பட்ட காலம், இது யுத்தம் செய்ய வேண்டிய காலம். இதை யுத்தம் செய்து இந்த காலத்தை ஜாக்கிரதையாய் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்தபடியாக தேவ பிள்ளைகளாகி நமக்கு இன்னொரு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது எப்படி இருந்தார் பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 8:29 வாசிக்கலாம். அதேதான், என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது எப்படி காலத்தை யூஸ் பண்ணார் பாருங்க. இந்த உலகத்திலே அவர் வந்து பிறந்து வாழ்கிறதற்கு முன்பதாக பரலோகத்தில் பிதாவுக்கு செல்ல பிள்ளையாக பரலோகத்தில் இருந்தார். இப்ப பூமியிலே வந்து அவர் 33.5 ஆண்டுகள் ஒரு மனிதனாக வாழ்ந்தார். இந்த 33.5 ஆண்டுகள் அவர் மனிதனாய் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர் தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதற்கு இந்த வசனத்திலே ஒரு சாட்சியா சொல்றார், என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அப்போ இதுல என்ன தெரியுதுன்னா, இந்த உலகத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் நான் தேவ பிரசன்னத்தோடு நான் இருக்கிறேன். பிதா எப்போது என் கூட இருக்கிறார். பிதா என்னை விட்டு பிரிஞ்சு போறதே கிடையாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவ பிரசன்னம் என் மேல எப்பவுமே இருக்கிறது. பிதா என்னோடு கூட எப்பவுமே இருக்கிறார்னா தேவ சமூகம் என் மேல் எப்பவுமே இருக்கிறது. அப்ப ரெண்டாவது, ஒரு தேவ பிள்ளை இந்த உலகத்தில் எப்படி காலத்தை பிரயோஜனப்படுத்தணும்னு கேட்டீங்கன்னா, தேவ பிரசன்னத்தோடு நீங்கள் வாழ பழகி கொள்ள வேண்டும். தேவ பிரசன்னத்தை இழந்து பிரச்சனைகளிலே மூழ்கி சமாதானம் இல்லாமல் கர்த்தருடைய சமூகம் இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட ஒரு தேவ பிள்ளை இந்த உலகத்தில் வாழக்கூடாது. பிதா எப்போதும் என்னோடு கூட இருக்கிறார். அப்ப நம்ம வாழ்க்கையில காலத்தை எப்படி பிரயோஜனப்படுத்தணும்னா, கர்த்தருடைய பிரசன்னத்தோடு இருப்பீங்களானால் அதுவே ஒழுங்காய் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்ட ஒரு காரியம். ஏன்னா பரலோகத்துக்கு போனோம்னு தேவ பிரசன்னத்தோடு நம்ம அங்கதான் தேவ பிரசன்னத்தில் இருக்க போறோம். அந்த பிரசன்னத்தை இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே நமக்கு அவரை கவனமாக காத்துக்கொள்ளணும். என்றைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ அந்த நாள் முதல் பரலோகத்துக்கு போய் சேருகிற வரைக்கும் இந்த உலகத்தில் கர்த்தரோடு வாழ வேண்டும். ஆமென். இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் பரலோகம் போய் சேர்ற நாள் வரைக்கும் நம்ம கர்த்தரோடு வாழ்ந்தாதான் அதன் கண்டினியூஷன் அப்படியே போய் பரலோகத்தில் தொடரும். அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கிறதா, அது அப்படியே மேல போய் தொடரும். இங்கே துண்டிக்கப்பட்டு விட்டால் மேல போறது துண்டிக்கப்பட்டு போயிடும். புரியுதா? இங்கே துண்டிக்கப்பட்டு விட்டால் மேல போறது சந்தேகத்துக்குரிய கேள்விக்குரிய காரியமாயிடும். அப்ப நல்லா பார்க்கணும், தேவ பிரசன்னத்தோடு வாழ்கிறவர்கள் தான் அந்த பிரசன்னத்திற்குள்ளே மேல போய் நிலைச்சிருக்க முடியும். உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா, கர்த்தர் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். யாரையும் அவர் நரகத்திற்கு அனுப்ப மாட்டார். உண்மையை சொல்றேன், யாரையும் கர்த்தர் நரகத்துக்கு அனுப்பவே மாட்டார், யாரையுமே அனுப்ப மாட்டார். அப்படின்னா பிரச்சனையே இல்லைன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் யாரையுமே நரகத்துக்கு அனுப்ப மாட்டார். ரெண்டாவது, நரகம் மனுஷனுக்காய் உண்டாக்கப்பட்டதே கிடையாது. நரகம் மனுஷனுக்காய் உண்டாக்கப்பட்டதே கிடையாது. அப்போ இதெல்லாம் இது நிறைய பேர் இது தர்க்கம் பண்றாங்க உண்டு. அப்போ நரகத்துக்கு அன்புள்ள தேவன் மனுஷன் நரகத்துக்கு தள்ளுவாரா? தள்ளவே மாட்டார். சந்தேகமே வேண்டாம், அவன் கேட்கிற கேள்வி நியாயம்தான். அது நரகமே இல்லைன்னு சாதிக்கிறவங்க அப்படி கேள்வி கேட்பாங்க, அது நான் ஒத்துக்கிறேன். கர்த்தர் கண்டிப்பா மனுஷன் நரகத்துக்கு தள்ளவே மாட்டார். அன்புள்ள தேவன் மனுஷன் நரகத்துக்கு தள்ளவே மாட்டார். நரகம் மனுஷனுக்காய் உண்டாக்கப்பட்டதே கிடையாது. அப்ப ஏன் நரகம்? நரகம் யாருக்கு என்றால், பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்டதுதான் நரகம். ஆனால் அவனையும் அந்த தூதனையும் பின்பற்றுகிறவர்கள் ஆட்டோமேட்டிக்கா நரகத்துக்கு போவாங்க. யாரையும் கர்த்தர் நரகத்துக்கு அனுப்ப மாட்டார். ஆனால் இந்த உலகத்தில் கர்த்தரோடு வாழ முடியாமல் கர்த்தரை விட்டு தூரம் ஓடி போகிறவர்கள், இந்த உலகத்திலேயே ஓடி போறவங்க மேல போய் கூட நிக்க முடியுமா? சான்ஸே கிடையாது, பரலோகத்து போகவே முடியாது. அவர் தள்ள மாட்டாரு, இவங்க போய் விழுந்துருவாங்க. அதான் காரியம், நரகத்துக்கு யாரையும் கர்த்தர் அனுப்ப மாட்டார். இந்த உலகத்தில் கர்த்தரை வெறுக்கிறவன் ஆட்டோமேட்டிக்கா வெளியில போய் விழுந்துருவான், அங்க விழுந்துருவான். இந்த உலகத்தில் கர்த்தரோடு கூட நிக்க முடியாதவன் ஆட்டோமேட்டிக்கா அவன் போய் விழுந்துருவாங்க. அவர் தள்ள மாட்டார், அவனே போய் விழுந்துருவான். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் தேவ பிரசன்னத்தோடு வாழ்றவங்க தான் அதை அப்படியே கண்டினியூ பண்ணி மேல போவாங்க. இந்த உலகத்தில் யாரோடு இருக்கிறோமோ அவங்களோட தான் நித்தியத்தில் நம்ம இருக்க போறோம். இந்த உலகத்தில் ஒன்று இயேசுவோடு இருக்கணும், இல்லைனா பிசாசோடு இருக்கணும். மூணாவது ஆள் யாருமே கிடையாது, ரெண்டுல யாராவது ஒருத்தரோட தான் இருக்கணும். இயேசுவோடு இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா பரலோகத்துக்கு போயிடலாம், பிசாசோடு இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா நரகத்துக்கு போயிடலாம். அவ்வளவுதான் விஷயம், புரியுதுல? வேற காரியமே கிடையாது. இதுல மாத்தி அமைக்கிறதற்கு மூணாவது இடம் என்பது இல்லவே இல்லை. அப்ப இந்த உலகத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளை பரலோக நிச்சயத்தை எப்படி தெரிந்து கொள்வது என்றால், தேவ பிரசன்னத்தோடு வாழ்வதுதான் நீங்க பரலோகம் போக போறீங்க நிச்சயம். உங்களுக்கு தேவ பிரசன்னத்தை தன் வாழ்க்கையில எப்பொழுதும் காத்துக்கொள்ளுகிறவன் தான் கேரண்டியா சொல்லலாம், இந்த செகண்ட் நான் செத்தாலும் பரலோகம் போவேன், கேரண்டியா சொல்ல முடியும். தன் வாழ்க்கையில தேவ பிரசன்னத்தை காத்துக் கொள்ளுகிறவன் கேரண்டியா சொல்லலாம், எந்த செகண்ட்ல எனக்கு மரணம் வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, அந்த செகண்ட் நான் இந்த உலகத்தில் கண்ணை மூடும் பொழுது மேல கண்ணை தரமே தைரியமா சொல்ல முடியும். ஆனால் அந்த நிச்சயம் இந்த உலகத்தில் இல்லாதவர்கள் சந்தேகத்துக்குரியவர்கள். சந்தேகத்துக்குரியவர்கள் என்ன, போக முடியாது. இந்த உலகத்தில் போவனா போக மாட்டேனா நினைக்கிறவங்க அதே நிலைமை தான், அங்கேயும் சந்தேகத்தில் தான் போய் முடிச்சிடும், போக முடியாது. அப்போ நான் சொல்றேன், இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு வினாடியும் பரலோக நிச்சயத்தை உடையவர்களாய் இருக்க பழகி கொள்ளுங்கள். ஆமேன். ஒவ்வொரு வினாடியும் பரலோக நிச்சயம் உள்ளவர்களாய் இருக்கிறதற்கு பழகிக் கொள்ளுங்கள். உங்களுக்கே தெரியணும் நீங்க எங்க போறீங்கன்னு. நம்ம சர்ச்சில் ஒரு டிராக்டர் தான் போட்டிருக்கோம், எங்கே போகிறீர்கள் என்று தெரியுமா? அதான் கேள்வி, எங்க போறீங்கன்னு உங்களுக்கே தெரியுமா? அது தெரியாமே போயிட்டு இருக்க கூடாது, எங்க போறேன்னு தெரியாமே டிராவல் பண்ணிட்டு இருக்க கூடாது இல்லையா. எங்க போறோன்னு நமக்கு தெரியணும், நம்முடைய நித்தியம் எங்கன்றது நமக்கு தெரியும். தெரியும், கண்டிப்பா தெரியணும்னு தெரிஞ்சுக்கலாம், அது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. தேவ பிரசனத்தோடு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக பரலோகம் போகலாம். தேவ பிரசனம் இல்லாமல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நரகம் போகலாம். இங்கேயே அதுக்கு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம், ரெண்டில் ஒன்றை கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அதனால் சொல்கிறேன், அது எல்லாம் நமக்கு வந்து எல்லாமே கடைசி நிமிஷம் வரைக்கும் மறைக்கப்பட்டது கிடையாது. எங்கே போகிறேன்னு தெரியலையே, எங்கே போகிறேன்னு தெரியலையே, அந்த ஒரு குழப்பம் தேவ பிள்ளைக்கு கிடையவே கிடையாது. அந்நியர்களுக்கு கத்தரை அறியாதவங்களுக்கு தான் அந்த பயம் இருக்கும், ஐயோ நான் எங்கே போவேன், செத்த எங்கே போவேன்னு தெரியலையே. அந்த பயம், அந்த குழப்பம் எல்லாம் கத்தரை அறியாதவங்களுக்கு இருக்குது. தேவ பிள்ளைகளுக்கு அந்த பிரச்சனையே, அந்த குழப்பமே வராது. புரியுதா? கர்த்தருக்குள்ள வந்துட்டா அந்த குழப்பமே தேவையில்லை. கர்த்தரது உலகத்திலேயே கிளீனா நமக்கு கேரண்டி கொடுத்துறாரு, நீ செத்தீங்கன்னா எங்கிட்ட தான் வருவேன். இந்த உலகத்தில் வாழ்க்கை முடியும் போது பரலோகத்துக்கு தான் நீ வருவேன். எப்பொழுது அந்த நிச்சயம்னா, இந்த உலகத்தில் இயேசுவோடு வாழ்கிறவர்களுக்கு தான். அதனாலதான் கர்த்தர் அந்த விஷயத்தை தான் ரொம்ப உறுதிப்படுத்துறாரு. மார்த்தாளை பார்த்து அதுதான் சொல்றாரு, மார்த்தாளை மார்த்தாளை நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்று. ஏன் நிறைய காரியத்தை சொல்லல, தேவையானது ஒண்ணுதான் சொன்னார். எத்தனையோ விஷயம் இருக்குதுல தேவையானது, வாழ்க்கையில் நமக்கு தேவையானது எத்தனையோ இருக்குதே, ஆனா எத்தனையோ சொல்லல. வாழ்க்கையில் நமக்கு தேவையான பட்டியல் போட முடியுமா, என்னென்ன தேவை பட்டியல் போட முடியுமா? அது ரொம்ப பெரிய பட்டியல் இருக்குது நமக்கு, என்னென்ன தேவைன்னு. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த லிஸ்ட் எதையுமே கணக்கில் கொண்டு வரல. உனக்கு இது வேணும், அது வேணும், அது வேணும், எந்த லிஸ்ட்டும் கர்த்தர் சொல்லுது, ஒண்ணுன்ட்டாரு. தேவையானது ஒண்ணுதான். உனக்கு 1000 தேவை பட்டியல், உனக்கு பெரிய பட்டியல் இருக்கலாம், ஆனா என் பட்டியல் ஒண்ணுதான்ட்டாரு. புரியுதா உங்களுக்கு? நம்ம பெரிய லிஸ்ட் வச்சிருக்கோம், எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு 1000 லிஸ்ட் நம்ம வச்சுட்டு இருக்கலாம். அவர் அந்த லிஸ்ட் எல்லாம் கணக்கில் பார்க்கறதே கிடையாது. என் லிஸ்ட் ஒன்னே ஒண்ணுதான், ஒன்னே ஒண்ணு. என்னது? என்னோடு இருக்கிற பிரசனம், என் பிரசனத்தில் உட்காருகிற காரியம். மரியாள் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் உட்கார்ந்தார். அதனால தான் இயேசு சொன்னார், தேவையானது ஒன்று. அப்போ இயேசு கிறிஸ்துவின் பார்வையில் பரலோகத்துக்கு நாம எப்படி ஆகிலும் வந்து சேரணுன்றதை தவிர வேற எதையுமே அவர் முக்கியத்துவம் பண்றது கிடையாது. வேற எதுவுமே நமக்கு இந்த உலகத்தில் நிரந்தரமானதே கிடையாது. இந்த உலகத்தில் சந்தோஷமா இருந்த சந்தோஷமும் நமக்கு நிரந்தரம் கிடையாது, துக்கமும் நமக்கு நிரந்தரம் கிடையாது, ரெண்டுமே நிரந்தரம் கிடையாது. அப்ப இந்த உலகத்தில் நமக்கு ஒன்னு கிடைச்சா சந்தோஷமா இருக்குது, ஒன்று கிடைக்கலன்னா துக்கம் வருது, ரெண்டுமே மாயை தான். கிடைச்சதுனால ஒரு காரியம் நினைச்சது நடந்தோடனே சந்தோஷப்படுறோம், அது மாயை, அது கொஞ்ச நேரத்தில் போயிடும். அப்படிதானே? ஒரு பிடிச்ச மாதிரி ஒரு துணி வாங்குறீங்க, ஒரு புடவை எடுக்கிறீங்க, புதுசு பிடிச்ச மாதிரி ரொம்ப பிடிச்சி பிடிச்சி ஆசையாக வாங்குறீங்க, எவ்வளோ நேரம் இருக்கு? வாங்கி கொண்டு வந்து ஒரு 1/2 மணி நேரம் பார்க்க பார்க்க சந்தோஷமா இருக்கும், அவ்வளோதான். முடிஞ்சு போச்சு, 1/2 மணி நேரத்துக்கு பிறகு அவ்வளோதான், அது வேல்யூ கிடையாது. 1/2 மணி நேரத்துக்கு பிறகு அது போச்சு, முடிஞ்சு போச்சு. என்னதான் நீங்க வாங்கினாலும் சரி, என்னதான் சிலை விரும்பி விரும்பி ஒன்று வாங்கினாலும் ஒரு 1/2 மணி நேரம் அவ்வளவுதான். பிடிச்சது ரொம்ப பிடிச்சதா விரும்பி ஒன்று சாப்பிட்றீங்க, எது வரைக்கும்? இது வரைக்கும் தான். இதை தாண்டிடுச்சுன்னா எல்லாமே ஒண்ணுதான் இல்லையா? பிரியாணியும் ஒண்ணுதான், பழைய சாப்பாடும் ஒண்ணுதான். இதை தாண்டிடுச்சுன்னா எல்லாமே ஒண்ணுதான், டேஸ்டும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, எல்லாமே ஒண்ணுதான். என்னதான் விரும்பி விரும்பி காஸ்ட்லியா சாப்பிட்டாலும் எல்லாம் இது வரைக்கும் தான், ஒரு இன்ச்சு தான். அப்போ எல்லாமே சொல்றேன், அற்பமான விஷயம்தான். புரியுதா? இந்த உலகத்தின் சந்தோஷம் எல்லாமே இவ்வளவுதான், சாப்பாட்டுக்கு சந்தோஷம் இவ்வளவுதான், இவ்வளவு சைஸ் தான், இவ்வளவு பெரிய உடம்புல இவ்வளவு சைஸுக்கு தான் சாப்பாட்டு சந்தோஷமே இருக்குது, அதுக்கு மேல எல்லாமே ஒண்ணுதான். அப்போ அதே மாதிரிதான் இந்த உலகத்துல நீங்க அனுபவிக்கிற சந்தோஷம் எல்லாமே அற்பமானது, அனுபவிக்கிற துன்பம் எல்லாமே அற்பமானது, ரெண்டுமே நிரந்தரம் கிடையாது. ஆனால் கர்த்தரோடு இருக்கிற உறவு மட்டும்தான் நிரந்தரமானது, அந்த உலகத்திலும் இருக்கும், உலக வாழ்க்கைக்கு பிறகும் இருக்கும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து அழகா சொன்னார், தேவையானது ஒன்று, என்னோடு இருக்கிற உறவு, என்னோடு இருக்கிற ஐக்கியம், என்னுடைய பிரசன்னத்திலே வந்து அமருகிறதான ஒரு காரியம். அப்போ இயேசு கிறிஸ்து அதை மட்டும்தான் போக்கஸ் பண்றார். அப்போ இயேசு கிறிஸ்து அதை மார்த்தாளுக்கு எச்சரிப்பா சொன்னார், நீ என்ன கூப்பிட்ட, எனக்கு விருந்து கொடுக்கிற நினைக்கிற, ஆனால் தேவையானதை விட்டுட்ட. அவர் அவளுக்கு எச்சரிப்பு கொடுத்தார், தன் வாழ்க்கையிலே அவர் அதற்கு ஏற்றபடி வாழ்ந்து காண்பித்தார். சாட்சியா என் பாதத்தில் வந்து உட்காரணும்னு சொல்லிட்டு மார்த்தாளுக்கு எச்சரிப்பு கொடுத்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து அதே போல பிதாவின் பிரசன்னத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்ப நமக்கும் அவர் அதுதான் சொல்றார், தேவ பிரசன்னத்திற்குள் வாழ்கிறதற்கு எப்பவுமே கவனமாய் இருங்கள், அதுதான் உங்களை பரலோக ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்க்கும். அதனால எந்த நிமிஷமும் அந்த பரலோக நிச்சயம் உடையவர்களாய் நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். பரலோக நிச்சயம் உடையவர்களாய் காணப்பட வேண்டும். ஒவ்வொரு நிமிஷம் சொல்ற கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி அவருடைய பிரசன்னத்திற்குள் உங்கள் வாழ்க்கையை காத்துக்கொள்ளுங்கள். துதிப்பதின் மூலமாக கர்த்தருடைய சமூகம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர் என்று 22:3 சொல்லுகிறது. ஆகினால் கர்த்தர் இருதயத்தின் ஆழத்திலே மகிமைப்படுத்தி அவருடைய பிரசன்னத்திற்குள் தங்கியிருங்கள். இதை நான் ஒரு செய்தியாகவே கடந்த 2-3 வாரத்துக்கு நான் எடுத்தேன். துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிறார், சாயங்காலத்தில் எடுத்தேன். துதிகளுக்குள் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். துதிக்கும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோடு இருக்கும். பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்தால் கர்த்தருடைய பிரசன்னம் கூட இருக்கும். அடுத்து இன்னொரு பாயிண்ட் சொன்னேன், ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் இருக்குதா? 4 காரியம் சொன்னேன். 3:2, 15:2, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பா. நீங்க கர்த்தரோடு இருக்கணும், அவரோட நேரத்தை செலவு பண்ணா கர்த்தர் உங்களோடு இருப்பார். அப்படிதான் தேவ பிரசன்னத்தை காத்துக்கொள்ளணும். 4வது ஞாபகம் இருக்குதா? இன்னைக்கு காலையில கூட சொன்னேன், சிந்தனை. பிலிப்பியர் 4:8-9:10 உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எவைகள், புள்ளியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அப்பதான் கர்த்தர் உங்களோடு இருப்பார். சிந்தனையை காத்துக்கொள்ளுங்கள், அப்ப கர்த்தருடைய பிரசன்னம் உங்க வாழ்க்கையில இருக்கும். அப்போ இப்படியாக இந்த 4 விஷயங்களை மனதில் வச்சு தேவ பிரசன்னத்தை உங்க வாழ்க்கையிலே காத்து கொண்டிருங்கள். அப்படி காத்து கொண்டிருந்தால் இந்த உலக வாழ்க்கை முடியும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோம். தேவ பிரசன்னம் இல்லாமல் வாழ்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வேஸ்ட், வீணடிக்கிறோம். தேவ பிரசன்னத்தோடு வாழ்கிற ஒவ்வொரு நேரத்தையும் நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறோம். ஆமேன். அதான் முக்கியம். தேவ பிரசன்னம் இல்லாத நேரம் எல்லாம் உங்க வாழ்க்கையில வீணான நேரம், வேஸ்ட், வீணாக்குற நேரம். அதனால சொல்லுங்க, வாழ்க்கையில ஒரு நிமிஷத்தை கூட வீணடிக்காதீங்க. ஒவ்வொரு நேரத்தின் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவ பிரசன்னத்தோடு உங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி இருக்கும்பொழுது அந்த உலகத்தை விட்டு நம்ம பரலோகத்திற்கு நாம் கடந்து செல்ல முடியும். அதனால தான் சொல்றேன், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற காலம் குறுகினது. ஜாக்கிரதையோடு நம்ம காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம். நம்ம கொஞ்ச காலத்தை வீணடித்தால் நமக்கு ஏராளமான நஷ்டம் நமக்கு வரும். கொஞ்ச நேரத்தில் நீங்க தேவ பிரசன்னத்தை இழந்து விட்டால் பிசாசு அந்த நேரத்தை கவனமாய் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள. நம்ம காலத்தை யூஸ் பண்ண தவறிட்டாதான் பிசாசன செய்யும், அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தும் சொல்லியிருக்கிறேன். அப்ப நீங்க தேவ பிரசன்னத்தை விட்டு எப்ப வெளியில வரீங்கன்னு பார்த்துட்டு அவன் தன்னுடைய காரியத்தை உங்க வேலை உங்க வாழ்க்கையில அவன் திணிச்சிருவான். புரியுதா? அப்பதான் கவலை வரும், பயம் வரும், குழப்பம் வரும், போராட்டம் வரும். எப்ப வரும்? தேவ பிரசன்னத்தை விட்டு வெளியில வந்துட்டீங்கன்னா எல்லாமே உங்க மேல வந்துடும். தேவ பிரசன்னத்துக்குள்ள வந்தீங்கன்னா எதுவுமே உங்க மேல வரவே வராது. ஆமேன். அதான் மரியாள். அதை நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன். லூக்கா 2:41 41வது வசனத்திலிருந்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, படிக்க வேண்டாம், அதை உங்களுக்கு நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன். அங்கே பார்க்கும் 41-46 பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து 12 வயது உள்ள பாலகனாய் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளும் யோசேப்பும் அவரை நாசரேத்திலிருந்து எருசலேமுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். எதுக்கு? பண்டிகை கொண்டாடுவதற்கு. திரும்பி வரும்பொழுது இயேசுவாகிய பிள்ளை எருசலேமிலேயே இருந்து விட்டார். இயேசு கூட இருக்கிறார் நினைச்சிட்டே இவங்க ஒரு நாள் பிரயாணம் பண்ணிட்டு வராங்க. ஆனா உண்மையில இயேசு இல்ல. நிறைய பேர் அப்படிதான், இயேசு கூட இருக்கிறான்னு தங்களுக்குள்ளேயே நினைச்சுக்கிறோம், ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு கடைசி வரைக்கும் அவர் இருப்பார்னு. இல்ல, நம்ம அவரோடு இருந்தாதான் அவர் நம்மோடு இருப்பார். அப்ப இயேசு இருக்கிறான்னு நினைச்சுக்கிட்டே இவங்க பிரயாணம் பண்ணி வந்தாங்க ஒரு நாள். ஆனா இயேசு இல்ல. அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்க? ஒரு நாளுக்கு பிறகுதான் இயேசுலாம் கண்டுபிடிச்சு மறுபடியும் தேடிட்டே எருசலேமுக்கு போறாங்க. 2 நாள் ஆச்சு. 3வது நாள் எருசலேம் முழுவதும் தேடுனாங்க. மூணு நாளாச்சு. மூணாவது நாளுக்கு பிறகு, மூன்று நாளைக்கு பின்புதான் இயேசுவை தேவாலயத்திலே கண்டுபிடித்தார்கள். கண்டுபிடிச்சிட்டு மரியாள் சொல்றா, மகனே ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய், நானும் உன் தகப்பனும் உன்னை விசாரத்தோடே தேடினோமே என்றாள். அப்ப அந்த மூணு நாள் மரியாளுக்கு என்ன வந்துச்சு, வேதனை வந்துச்சு. இயேசுவை விட்டுட்டா என்ன வரும், வேதனை தான் வரும். இயேசு இல்லைன்னா வாழ்க்கையில வேதனை, விசாரம், வேதனை, கலக்கம், குழப்பம் எல்லாமே வந்துடும். இயேசு இல்லைன்னா, இயேசுவோடு இருந்தால் எதுவும் வராது. அதனால ஜெபியுங்கள், தேவ சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தில் இருங்கள், கர்த்தர் உங்களை காத்துக் கொள்வார். எல்லாரும் எழுந்திருக்கலாம். ஸ்தோத்திரம், தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்திற்குள் நம்முடைய வாழ்க்கையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகளே, நாட்கள் பொல்லாதவைகளாயிருக்கிறது. நம்முடைய காலத்தையும் நேரத்தையும் நாம் ஜாக்கிரதையோடு பயன்படுத்த வேண்டும். ஒரு பொழுதும் உங்கள் நேரத்தை வீணடித்து விடாதிருங்கள். தேவ பிள்ளைகளாகி நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தில் கர்த்தர் கொடுக்கப்பட்ட வேலைகளை நியமித்திருக்கிறார். ஏன் நம்ம காலத்தை பிரயோஜனப்படுத்தணும், நாட்கள் பொல்லாததாக இருக்கிறது. ஏன் பிரயோஜனப்படுத்தணும், கர்த்தர் நாட்களை பிரயோஜனப்படுத்துகிறவர், அவர் காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறார், நாமும் படுத்தணும். மூணாவது ஏன் பயன்படுத்தணும், பிசாசு நான் காலத்தை பிரயோஜனப்படுத்தணும், நாம் அதை விட ரொம்ப கவனமாய் பயன்படுத்தணும். நாலாவது, நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தில் கொடுக்கப்பட்ட வேலைன்னு ஒன்று இருக்குது, அதனால நம்ம அதை கவனமாய் பயன்படுத்தணும். அப்ப இந்த நாட்கள் எப்படியெல்லாம் காலத்தை பிரயோஜனப்படுத்துறது, ரெண்டு விஷயம் உங்களுக்கு சொன்னேன். ஒன்று, இது யுத்தம் செய்ய வேண்டிய காலம். ராஜாக்கள் யுத்தம் செய்ய வேண்டிய காலத்தில் யுத்தம் செய்யணும். இது எப்படிப்பட்ட காலம், நீங்களும் நானும் ராஜாக்களும் ஆசாரியர்களும் இருக்கிறோம். அப்ப நமக்கு இது எப்படிப்பட்ட காலம், யுத்தம் செய்ய வேண்டிய காலம். இந்த உலகத்தை விட்டு பரலோகத்திற்கு போய் சேருகிற வரைக்கும் நம்ம கண்டிப்பா யுத்தம் செஞ்சுதான் ஆகணும், யுத்தம் செய்யணும். யுத்தம் செய்யாம இந்த உலகத்துல வாழ்க்கை இல்லை. தேவ பிள்ளையே, யுத்தம் செய்யணும். அப்ப பிசாசோட யுத்தம் செய்ய வேண்டிய காலத்தில் யுத்தம் செய்யாமல் இருந்தால் உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று கர்த்தர் சொல்றார். அதை நீங்கள் நிச்சயமாய் அறியுங்கள். இந்த காலத்தில் நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டிய காலத்தில் பேசாமல் மௌனமாய் இருந்தால் உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். உங்கள் சகோதரர் யுத்தத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் இங்கே சும்மா இருப்பீர்களோ? தேவ பிள்ளையே, யுத்தம் செய்யுங்கள், பிசாசோடு யுத்தம் செய்யுங்க. மௌனமாய் இருக்காதீங்க, அவனோடு கோஆபரேட் பண்ணி போயிடாதீங்க, அவனோடு கூட இணைஞ்சு போயிடாதீங்க. உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாய் அவன் வருகிற பொழுது யுத்தம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கைக்காக மட்டும் யுத்தம் பண்றதுலேயே காலத்தை ஓட்டிடாதீங்க. அடுத்தவங்க வாழ்க்கையில் அவன் வந்து செயல்படுறானே, அங்க போய் யுத்தம் பண்ணுங்க, யுத்தம் பண்ணி ஜனங்களை விடுதலை செய்யுங்க. அதுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை. நமக்காக மட்டுமே யுத்தம் செஞ்சு வாழ்ந்து விடுறத வாழ்க்கை அல்ல, யுத்தம் செய்து மற்றவங்களுக்காக நம்ம வாழணும். இந்த ரூபன் கோத்திரமும் காத் கோத்திரமும் மனாசையின் பாதி கோத்திரமும் யுத்தம் செஞ்சாங்க, யாருக்கு தெரியுமா, அவங்களுக்காக இல்ல, மற்றவங்களுக்காக யுத்தம் செய்ய சொல்றாரு. இவங்களுக்கு ஏற்கனவே செட்டில் ஆயிடுச்சு, ஆனால் மற்ற கோத்திரத்திற்காக நீங்களும் போய் யுத்தம் செய்யணும்ன்றார். உங்களுக்காக யுத்தம் பண்றது ஒரு கட்டம், அடுத்தது நீங்கள் மற்றவங்களுக்காக யுத்தம் பண்ணணும், பிசாசோட யுத்தம் பண்ணணும். மற்ற கோத்திரமும் கர்த்தரை அடைந்து கொள்ளுகிற வரைக்கும், மற்ற ஜனங்களும் ரட்சிப்பை அடைகிற வரைக்கும் நீங்கள் யுத்தம் பண்ணணும். பிசாசோடு யுத்தம் பண்ணி அந்த ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்கு கொண்டு வரணும். அப்ப இந்த மனாசை கோத்திரத்திற்கு சொல்லப்பட்டது என்ன, இந்த ரூபன் கோத்திரத்துக்கு சொல்லப்பட்டது என்ன, உங்கள் சகோதரரோடு நீங்கள் யுத்தத்தில் கலந்து கொள்ளுங்கள், அவங்களுக்காக சேர்ந்து நீங்க பிசாசோடு யுத்தம் பண்ணுங்க, சத்துருக்களோடு யுத்தம் பண்ணுங்க, அவங்களை விடுதலையாக்குங்க, அவங்க செட்டில் பண்றதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. அதுதான் காரியம். இரண்டாவது, ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் கர்த்தருடைய பிரசன்னத்தை காத்துக்கொண்டு வாழுங்கள். இயேசு கிறிஸ்து அப்படித்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். இந்த உலகத்தில் தேவ பிரசன்னத்தோடு வாழ தவறிவிட்டால் உலக வாழ்க்கைக்கு பிறகு பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. இந்த உலகத்தில் நாம் யாரோடு வாழ்கிறோமோ அவங்களோடு தான் நம்ம நித்தியத்தில் வாழப் போறோம். இந்த உலகத்தில் இயேசுவோடு வாழ்ந்தால் உலக வாழ்க்கைக்கு பிறகு இயேசுவோடு வாழ்வோம். இந்த உலகத்தில் பிசாசோடு வாழ்ந்தால் இந்த உலகத்தில் வாழ்க்கைக்கு பிறகும் பிசாசோடு தான் வாழ வேண்டியிருக்கும். இந்த உலகத்தில் யாரோடு வாழ்கிறோம் என்பதுதான் நித்தியத்தில் நாம் யாரோடு வாழப்போகிறோம் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. ஆகையால் உங்களுக்கு தெரியும் நீங்க எங்க போக போறீங்கன்றது. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அவங்களுக்கு தெரியும், நான் நிச்சயமா சொல்றேன், அவங்களுக்கு தெரியும். உலகத்தில் இருக்கிற புறஜாதி மனுஷனுக்கு அது தெரியாது, ஆனால் தேவ பிள்ளைக்கு கண்டிப்பா தெரியும் எங்க போக போறேன்னு தெரியும். தேவ பிரசனம், அதனாலதான் இயேசு சொன்னார் தேவையானது ஒன்று, ஒன்றுதான் தேவையானது ஒன்றே. மரிய மாத்தால் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டிருந்தார், அநேக பெரிய பட்டியல் வச்சிருந்தார், அதெல்லாத்தையும் இயேசு கேட்கல. ஒன்றுதான், ஒன்னே ஒன்று, என் சமூகம், என் சமூகம், அது ஒன்றுதான் உனக்கு தேவை, அதுதான் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு வரும், வேற எதுவும் வராது, அதுதான் முக்கியம். தேவ சமூகத்தோடு வாழுங்கள், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வார்த்தைகளின் மூலமாக எங்களை கர்த்த நீங்க புடமிட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த யுத்தம் செய்ய வேண்டிய காலத்தில் தாவீதை போல நாங்கள் யுத்தம் செய்துவிடா செய்யாதபடிக்கு ஆண்டவரே எங்கள் காலத்தை வீணாக்கி ஆண்டவரே நாங்கள் பிசாசுடைய வலையிலே விழுந்து போகாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா. தாவீது யுத்தம் செய்ய வேண்டிய காலத்தில் யுத்தம் செய்ய தவறி போய்தான் அவன் பாவம் செய்தான். ஆண்டவரே நாங்களும் யுத்தம் செய்ய வேண்டிய காலத்தில் எங்களுக்காக மட்டுமல்ல எங்கள் சகோதரருக்காக நாங்கள் யுத்தம் செய்ய வேண்டும், எங்களை சுற்றிலும் இருக்கிற மனுஷர்களுக்காக நாங்கள் பிசாசுகளிடத்தில் யுத்தம் செய்ய வேண்டும், யுத்தம் செய்து அவர்களை விடுதலை செய்ய வேண்டும். அதை செய்ய எங்களுக்கு இந்த காலத்தை பயன்படுத்த உதவி செய்யுங்க. அதே போல ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு வினாடியும் உடைய சமூகத்தில் அப்பா நாங்கள் நிறைத்திருக்க தங்கியிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. உங்களுடைய பிரசன்னத்தில் தங்கியிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த உலகத்தில் நாங்கள் உங்களோடு வாழ்ந்தால்தான் இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு உங்களோடு வாழ முடியும் என்று எங்களுக்கு திட்டமாய் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அதை நாங்கள் கவனமாய் வைத்து நடக்க உதவி செய்யும், அந்த நிச்சயத்தோடு வாழ உதவி செய்யும், ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. சகல துதி கன மகிமை யாவும் நாங்கள் உமாக்கே செலுத்துகின்றோம், இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.